நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் எனது சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியினுடைய ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர், போயூர் போராக்கர் மயூரங்குதம்பை, திருவர்ணையூருடைக்காரர் சமாதியைச் சேர்ந்த நெருமை காக்கவே, சமாதியைச் சேர்ந்த நெருமை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்த நேருலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் 11 சித்தர் நமோ. ஓம் சிவாய நமோ. இன்றைய சத்சங்கத்தை நேற்று இரவு எனக்கு வந்த 2 கேள்விகள் மூலம் செயல்படுத்துவோம் பாபாஜியின் உதவியுடன் என்று நினைக்கின்றேன். அந்த 2 கேள்வியும் ஒரு அன்பரிடமிருந்து வந்தது. அவருடைய நேற்று காளையான் பாபாஜி புத்தக வாசிப்பில் அவர் படித்த விடயத்தில் அந்த 2 கேள்விகளையும் எழுப்பியிருந்தார். முதலாவது கேள்வி என்னவென்றால், அந்த புத்தகம் தான் படித்த பக்கத்தில் நாங்கள் அறியாமையில் இருந்து விடுபட வேண்டும் என்றொரு வாக்கியம் உண்டென்றும், அதற்கு பின்னால் சிறிய வாசிப்பின் பின் உலகத்தில் வாழ் ஆனால் உலகை கொண்டு வாழாதே என்ற ஒரு சொற்றொடரும் இருக்கின்றதையா. மேலளவில் வாசிக்கும் போது அந்த பகுதியில் இன்னொரு விடயமும் போடப்பட்டிருந்தது. இந்த கிரியா யோகமானது உலகியல் வாழ்க்கையில் இருந்து கொண்டு பின்பற்றக்கூடிய ஒரு உன்னதமான யோகம் என்ற ஒரு குறிப்பும் இருந்தது என்று, அந்த குறிப்பால் தான் இந்த 2 கேள்விக்குரிய கூடுதலான விளக்கம் எனக்கு தேவை என்று சொல்லியிருக்கின்றார். ஏனென்றால் இந்த 2 வசனங்களும் உலகியல் சார்ந்ததா ஆன்மீகம் சார்ந்ததா என்பது அவருடைய கேள்வி. மிகவும் நல்லொரு கேள்வி. எல்லோரும் இந்த வசனத்தை படித்திருப்பீர்கள். பாபாஜியின் தெய்வீய குரலில் இருந்து இரட்டை விளக்கமுரிய விளக்கங்களை தரக்கூடிய கேள்விகள் நிச்சயமாக. ஏனென்றால் கிரியா சாதகர்கள் எல்லோரும் உலகியலிலும் இருந்து கொண்டு யோகத்திலும் இருக்கின்றார்கள். ஆனால் இப்போ நாங்கள் எங்கு செல்ல வேண்டும்? பாபாஜியின் உதவியுடன் சைவ சித்தாந்தத்திற்குள் செல்ல வேண்டும். இதன் அடிப்படை என்ன என்பதை இன்று அலசுவோம். முதலாவதாக, அறியாமையில் இருந்து வழியால் வாருங்கள் என்று சொன்னால், அதை உலகியல் அளவில் எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால், எங்களுக்கு ஒன்று தெரியாவிட்டால் நாங்கள் இன்னொன்றைக் கொன்று வாழலாம். அதாவது உங்களுக்கு ஒரு விடயம் உங்களால் செய்ய முடியாது என்றால் உங்களுக்கு இன்னொரு விடயத்தை கொண்டு இந்த உலகத்தில் வாழலாம். ஏனென்றால் அந்த விடயம் கட்டாயமாக உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்பது அல்ல. எல்லோருக்கும் எல்லா விடயமும் தெரியும் என்பதும் அல்ல. அது உலகியல் நிலை. அறியாமையில் இருந்தால் கூட உலகத்தில் வாழலாம். உலகியல் வாழ்க்கை உதாரணத்திற்கு உங்களுக்கு கார் ஓட தெரியாது என்று வைப்போம். உங்களுக்கு கார் ஓட தெரியாவிட்டால் நீங்கள் பஸ்ஸில் செல்லலாம். கார் இல்லை, கார் ஓட தெரியாது என்பதற்காக உலகியல் வாழ்க்கை முடிந்து விடாது. அதே போல் பல உதாரணங்களை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு எட்டியது, உங்களுக்கு தெரிந்ததை கொண்டே நீங்கள் வாழலாம். தெரியாததுகள் பல இருந்தாலும் அதை பற்றி உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கு அந்த புத்தகத்தில் அறியாமையிலிருந்து வர வேண்டும், வெளியால் வர வேண்டும் என்று கியா பாபாஜி அவர்கள் புத்தகத்தில் சொல்லப்பட்டது ஆன்மீகம் சார்ந்தது. அதாவது அறியாமையில் இருந்து வெளியால் வர வேண்டும் என்று அவர் என்னத்தை சொல்லுகின்றார் அந்த புத்தகத்தில் என்றால், எங்களுடைய சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் சிந்திப்போமாக இருந்தால், இந்த அறியாமை என்பது என்ன? இந்த முப்பொருள் உண்மையான பதி பசு பாசத்தில் இந்த பதி பசுவானது இந்த ஆன்மாவானது ஆணவத்தில் கட்டுண்டிருக்கும் போது இந்த அறியாமை நிலை இருக்கின்றது என்று சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து அமைந்திருக்கின்றது. அந்த அறியாமையிலிருந்து வெளியால் வருவதற்குத்தான் இறை அருள் சொரூப நிலையிலிருந்து தடத்த நிலைக்கு வந்து எங்களை அந்த கட்டிலிருந்து விடுவிப்பதற்கு தனைக்கரண புவன போகங்களால் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து எங்களை அந்த கட்டிலிருந்து விடுவித்து தன் திருவடி நோக்கி எடுக்கின்றது. ஆகவே அந்த அறியாமைதான் இங்கு குறிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த அறியாமையிலிருந்து வெளியால் வர வேண்டுமென்றால் சைவ சித்தாந்த கருத்துக்களின்படி சில கேள்விகளை நாங்கள் கேட்க வேண்டும். இந்த அறியாமை உலகியலில் எங்களுக்கு அவ்வளவு கஷ்டத்தை கொடுக்காவிட்டாலும், ஏனென்றால் வேறு விடயங்களுடன் நாங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கலாம், எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் என்பது இல்லை. ஆகவே தான் சொல்கின்றேன், இந்த அறியாமை என்று அந்த அன்பர் சொன்னது அந்த புத்தகத்தில் இருந்து எங்களுடைய ஆன்மீகத்துள் சம்பந்தமான அறியாமை, எங்களுடைய உள் அகத்தில் இருக்கும் அறியாமை. ஆகவே இந்த அறியாமை என்னத்தை தரும்? இந்த அறியாமையிலிருந்து நாங்கள் வெளிப்படாவிட்டால் அது என்னத்தை தரும் என்ற ஒரு கேள்வி கேட்டால், அது துன்பத்தை தருகின்றது. அந்த துன்பத்தால் தான் நாங்கள் இந்த உலகத்தில் கஷ்டப்படுகின்றோம். அது முதலாவது கேள்வி. இந்த அறியாமை எங்களுக்கு எப்படி கிடைக்கின்றது என்றொரு கேள்வி கேட்டோம் என்றால், அது எங்களுடைய பற்றில் இருந்து கிடைக்கின்றது. ஆங்கிலத்தில் அட்டாச்மெண்ட் என்று சொல்லுவோம். நாங்கள் பற்றில் இருப்பதால் தான் இந்த அறியாமை எங்களை பிடித்திருக்கின்றது. அந்த நாங்கள் பற்றில் இருப்பதற்குரிய காரணம் என்னென்று இன்னும் கொஞ்சம் உள்ளே போவோமாக இருந்தால், ஏன் இந்த பற்றுகள் வருகின்றதென்றால், அந்த பற்றுகள் விருப்பு வெறுப்புகளால் வருகின்றது என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. சரி, விருப்பு வெறுப்புகளால் இந்த பற்றுக்கள் ஏற்படுகின்றன. ஆகவே இந்த பற்றுக்கள் எப்படி ஏற்படுகின்றது என்றால், விருப்பு வெறுப்பு என்று கண்டுள்ளோம். இந்த விருப்பு வெறுப்புகள் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வியை கேட்போமாக இருந்தால், உலகியல் அளவில் எங்களுடைய மனதுக்கு தென்படுவது இது ஒரு பொருள் சார்ந்தது. அதாவது ஒரு ஆளுக்கு தனக்கு ஆவுடிக்கார் வைத்து ஓட விருப்பம் என்றால் அது பொருள் சார்ந்த ஆவுடிக்கார், அதில் விருப்பு வருகின்றது. அல்லது தான் ஒரு உலகியல் விடயத்தில் பணம் சம்பாதிக்க வேண்டுமென்றால் அதில் ஒரு விருப்பு வருகின்றது. தனக்கு விருப்பமில்லாத காரியம் வரும்போது வெறுப்பு வருகின்றது. அப்போ இவற்றையெல்லாம் நாங்கள் உள்நோக்கி இன்னும் செல்லாது இந்த இடத்திலேயே நின்று கொண்டிருந்தோமாக இருந்தால், அதாவது புறத்தையே பார்த்து கொண்டிருப்போமாக இருந்தால் அகத்திற்குள் வராமல் அது ஒரு பொருள் சார்ந்ததாக தென்படுகின்றது. அதற்கு சைவ சித்தாந்த பேராசிரியர் நல்லொரு உதாரணம் தன்னுடைய உரையில் கொடுத்திருக்கின்றார். அந்த உதாரணம் என்னவென்றால், எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையில் நாங்கள் சாப்பிடும் உணவை வைத்து கொடுத்திருக்கின்றார். அதாவது ஒரே வீட்டில் அங்கு சமையல் செய்யப்படுகின்றது 4-5 கறிகளுடன். அதில் ஏதாவது ஒரு கறி அந்த குடும்பத்தில் இருப்பவர் ஒருவருக்கு அது பிடிக்காது, மற்றைய கறிகள் பிடிக்கும். இன்னொருவருக்கு இன்னொரு கறி அந்த கறிகளில் பிடிக்காது, மற்றவை எல்லாம் பிடிக்கும். இது யதார்த்தம். எல்லோருக்கும் அந்த சமைத்த எல்லா கறிகளும் பிடிக்கும் என்பது சாத்தியமல்ல. சிலருக்கு சில கறிகள் பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. பாவக்காய் சிலருக்கு பிடிக்கும், கத்தரிக்காய் பிடிக்காது. சிலாக்களுக்கு கத்தரிக்காய் பிடிக்கும், பாவக்காய் பிடிக்காது. சிலாக்களுக்கு இறைச்சி பிடிக்கும், மரக்கறி பிடிக்காது. ஆகவே இப்படி நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் அது பொருள் சார்ந்ததாகத்தான் உங்களுக்கு தெரிகின்றது. ஆகவே இந்த உதாரணத்தை என்னத்திற்கு எடுத்தேன் என்றால், இந்த உதாரணத்தின்படி இந்த கறியல் எல்லாம் சமைத்தாலும் ஒவ்வொருதருடைய விருப்பு வெறுப்பும் அது அவர்களை சார்ந்ததே தவிர, அவர்களுடைய மனநிலையை பொறுத்ததே தவிர பொருள் சார்ந்தது அல்ல. அது பொருள் சார்ந்ததாக இருக்குமென்றால் அந்த குடும்பத்தில் இருக்கிற 5 பேருக்குமோ 10 பேருக்குமோ அந்த ஒரு கறியோராளுக்கு பிடிக்காவிட்டால் எல்லாருக்கும் பிடிக்கக்கூடாது. ஏனென்றால் அந்த பொருள் நிச்சயமாக பிடிக்கக்கூடிய பொருள் அல்ல. ஆனால் அப்படி அல்ல, சிலருக்கு பாவக்காய் பிடிக்கும், மற்றவர்களுக்கு பிடிக்காது, சிலருக்கு பிடிக்காது. அதிலிருந்து நாங்கள் என்ன உணர்ந்து கொள்கின்றோம் என்றால், இந்த சிறு உதாரணத்தில் இருந்து அந்த பேராசிரியர் சொன்னதில், இந்த விருப்பு வெறுப்புகள் பொருள் சார்ந்தது அல்ல. இதை நாங்கள் தவற விடுகின்றோம். எல்லோரும் இது பொருள் சார்ந்தது என்று நினைத்துத்தான் எங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு செல்கின்றோம். ஏனென்றால் இந்த கேள்வியை நாங்கள் புறத்திலேயே நிப்பாட்டிவிட்டோம், அகத்திற்குள் சென்று ஆராயவில்லை. ஆகவே இன்னும் ஒரு படி உள்ளே கொண்டு செல்கின்றேன். இப்போது உங்களுக்கு புரிந்துவிட்டது, இந்த விருப்பு வெறுப்பு பொருள் சார்ந்தது அல்ல, இது உங்களுடைய மனம் சார்ந்தது. மனம் என்றால் என்ன? உள்ளே போவோம். மனதுக்கு இந்த தகவல்களை தருவது யார்? சித்தம். சித்தம் என்ன செய்கின்றது? எல்லா பதிவுகளையும் பதிந்து வைத்திருக்கின்றது. அந்த பதிவுகள் எங்கிருந்து வந்தது? எங்களுடைய இந்த ஆன்மா சுழற்சிக்குள் வரும்போது இன்று வரையும் இருக்கின்ற பதிவுகள் அந்த சித்தத்தில் இருக்கின்றது. அந்த பதிவுகளை நாங்கள் மாற்றி அமைக்கும் வரை அந்த பதிவுகள் தான் எங்களுக்கு அந்த செய்தியை தருகின்றது. எனக்கு பாவக்காய் பிடிக்கவில்லை என்றால் என்னுடைய சித்தத்தில் பதிந்து விட்டது, இந்த பாவக்காயை சாப்பிட்டால் எனக்கு கசக்கும் உண்டு. அந்த பதிவு அந்த சித்தத்தில் இருக்கும் வரையும் எத்தனை பேர் தான் என்னை வந்து வற்புறுத்தினாலும் நான் அந்த பாவக்காயை சாப்பிட மாட்டேன். ஏனென்றால் என்னுடைய பதிவு சொல்லுது, ஏ டே சாப்பிட்றாதே, அது உனக்கு கைக்கும். இதுதான் நியதி. சித்தத்தில் இருக்கும் பதிவுகள் தான் அடுத்த விடயம் நாங்கள் கவனிக்க வேண்டியது. அந்த பதிவுகளில் பதிந்திருக்கும் பதிவுகளால் தான் நாங்கள் இந்த விருப்பு வெறுப்புகளுக்கு ஆளாகின்றோம் உலகத்தில். ஆகவே இப்போது நாங்கள் எங்கே கையை வைக்க வேண்டும்? அந்த பதிவுகளில் கையை வைக்க வேண்டும். கையை வைப்பதென்றால் என்ன? அந்த பதிவுகளை எங்களுடைய சித்தத்திலிருந்து சிறிது சிறிதாக அகற்ற வேண்டும். அதுதான் கிரியா யோகத்தின் ஒரு மகிமை. இன்னும் சென்று இதை நன்றாக உணர்வதற்கு, மனதில் பதிப்பதற்கு இன்னும் சில உதாரணங்களை எடுத்து பார்ப்போமாக இருந்தால், ஒரு மண்ணை எடுப்போம். 5 பூதங்களில் ஒன்று. இந்த மண்ணை வைத்து நீங்கள் சிலைகள், கடவுள் சிலைகள் செய்யலாம், பானை செய்யலாம், பொம்மை செய்யலாம் என்று 3 உதாரணத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர் கூறுகின்றார். இன்னொரு இடத்தில் இந்த 3 மண்ணால் செய்யப்படுபவை. ஆனால் இந்த 3 மண்ணால் செய்யப்பட்டவுடன் அந்த 3 பொருள்களுக்கும் பெயர் இருக்கின்றது, வடிவம் இருக்கின்றது, செயல் இருக்கின்றது என்று சைவ சித்தாந்தத்தில் கூறப்படுகின்றது. அங்கு கூறப்பட்ட உதாரணத்தை தான் உங்களுக்கு தருகின்றேன், இன்னும் இலகுவாக நீங்கள் விளங்குவதற்கு. ஆகவே மூலப்பொருள் மண்ணாக இருந்தாலும் அது அந்த வடிவங்களை எடுத்த பின், ஒன்று மண்ணால் செய்யப்பட்டது விநாயகர் கடவுள் என்று எடுப்போம், மற்றது ஒரு பானை என்று எடுப்போம், மற்றது ஏதாவது ஒரு பொருளாக எடுப்போம், மண்ணால் செய்யப்பட்ட பொருள். ஆகவே இந்த பொருள்களுக்கு ஒரு வடிவமும் அதுக்கு ஒரு பெயரும் அதற்குரிய செயலும் என்று ஒன்று இருக்கின்றது இந்த உலகத்தில். அதுதான் மாயை, உலகத்தில் கொடுக்கப்பட்ட விடயங்கள். ஆகவே அந்த ஒரே மண்ணால் செய்யப்பட்ட இந்த 3 வடிவங்களும் வெவ்வேறு இடங்களில் இருப்பதால், வெவ்வேறு பெயர்களில், வெவ்வேறு செயல்களில் இருப்பதால், அந்த விநாயகரை நாங்கள் கும்பிடுகின்றோம் கடவுளாக, அந்த சிலையை பார்த்து, மன்னால் செய்த சிலையை பார்த்து. ஆனால் அதே மன்னால் செய்யப்பட்ட குடத்தை பார்த்து நாங்கள் கும்பிடுவதில்லை. ஏனென்றால் அந்த குடத்துக்கு நாங்கள் நீரை நிறைத்து அதை பொருளாக பாவிக்கின்றோம். அதை செய்த பொம்மையை சின்ன சிறு பிள்ளைகள் விளையாடுகின்றார்கள். ஆகவே மூன்றும் அங்கிருந்து வந்தது, மண்ணிலிருந்து வந்தது. ஆனால் நாங்கள் பொருள் அளவிலும் பெயர் அளவிலும் செயல் அளவிலும் பார்த்து அத்துடனே நாங்கள் நிற்பாட்டிக் கொள்ளுகின்றோம் இந்த உலகியல் வாழ்க்கையில், அதற்குள்ளே செல்லவில்லை. ஆகவேதான் இந்த விருப்பு வெறுப்புகளிலே சிக்குண்டு தவிக்கின்றோம். அதுதான் இங்கு நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது. இதிலிருந்து இப்போது விருப்பு வெறுப்பு எங்கிருந்து வந்தது என்று கண்டுவிட்டோம். மனப்பதிவுகளில் இருந்து வந்தது. இந்த மனப்பதிவுகள் எல்லாம் எங்கிருந்து வந்தது? இந்த உலக மாயை இறைவனால் எங்களுடைய வினைகளை போக்குவதற்கு சிருஷ்டிக்கப்பட்ட தனு கரண புவன போகங்களில் இருந்து வந்தது. ஆகவே எல்லாம் தேவை. ஆனால் எங்களுடைய தேவைக்கு பயன்படுத்தி விட்டு சிறிது சிறிதாக விலக வேண்டும், பற்றற்று போக வேண்டும். ஆகவே என்ன மாதிரி விலத்தலாம், அது முடியாத காரியம் என்று நீங்கள் நினைத்தால் கூட முடியும் என்பதற்கும் இன்னொரு அருமையான உதாரணம் சைவ சித்தாந்தத்தில் தரப்பட்டது. அந்த உதாரணம் என்ன? நீங்களும் அதில் அனுபவப்பட்டிருப்பீர்கள். நாங்கள் சிறுவர்களாக இருக்கும்போது எல்லோருக்கும் அது தெரிந்த விடயம் ஒன்றுதான். அதை உதாரணமாக அந்த பேராசிரியர் கூறினார். அருமையான உதாரணம். பிஸ்கட் சாப்பிட்டிருக்கின்றோம். அதில் ஒரு பிஸ்கட் எங்களுடைய நாடுகளில் இருந்திருக்கின்றது. பிரிட்டானியா பிஸ்கட் என்று சொல்லுவார்கள். விதம் விதமான மிருகங்களின் உருவில் அந்த பிஸ்கட் உருவாகி இருக்கும். அந்த பெட்டியையோ அந்த பையை உடைத்தால் யானை இருக்கும், ஒட்டக சிவிங்கி இருக்கும், முதலை இருக்கும், பல பல விலங்குகள் இருக்கும் அந்த பிஸ்கட்டு. நானும் சிறுவனாக இருக்கும் போது அதற்கு போட்டி போட்டிருக்கின்றேன். எனக்கு மயில்தான் வேணும், எனக்கு பாம்புதான் வேணும், எனக்கு அதுதான் வேணும், இதுதான் வேணும் என்று என்னுடைய சகோதரர்களுடன் அந்த வயதில். அதான் நியதி. அந்த வயதில் எங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொருவராக தெரிந்திருக்கின்றது. ஆனால் எங்களுடைய அப்பா அம்மா என்ன சொல்லுவார்கள்? டேய், ஏன் அடிபடுகின்றாய்? அதுவும் பிஸ்கட் தான், இதுவும் பிஸ்கட் தான். அது யானையா இருந்தாலும் பிஸ்கட் தான், புலியா இருந்தாலும் பிஸ்கட் தான், மயிலா இருந்தாலும் பிஸ்கட் தான். ஆனால் அது எங்களுக்கு புரிவதில்லை. அடிபட்டு அதை தேடி தேடி எடுத்து சாப்பிடுவோம். ஆனால் வாய்க்கில் போட்டு சாப்பிட்ட தோங்கியவுடன் எல்லாம் ஒன்று. ஆனால் இப்போது எங்களுடைய பிள்ளைகள் அதற்கு அடிபடும் போது நாங்கள் புத்தி ஜீவிகள் மாதிரி அதே வசனத்தை எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கின்றோம். பிள்ளைகளே, எல்லாம் பிஸ்கட் தான், அடிபடாதீர்கள். இன்று யானை இல்லை என்றால் குதிரையை சாப்பிடுங்கள். அப்போது இப்போ நாங்கள் எங்களை பார்க்கின்றோம். அந்த நேரத்தில் நாங்கள் சிறுவர்களாக இருக்கும்போது எங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரிவதில்லை. ஆதலால் நாங்கள் அடிபட்டோம். எல்லாம் பிஸ்கட் தான் என்று தெரிஞ்சால் கூட, எல்லாம் ஒரே சுவைதான் என்று தெரிந்தால் கூட, அந்த விலங்கை கண்டுபிடித்து சாப்பிடுவது தான் எங்களுடைய நோக்கம். ஆனால் வளர்ந்த பின் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் மேல்நிலைக்கு வந்து கொண்டிருக்கும் போது வயதால் எங்களுக்கே அது ஒரு சிரிப்புக்குரிய விடயமாக அமைந்தது. அதே போல்தான் நாங்கள் புறத்தில் இல்லாது அகத்திற்குள் செல்ல வேண்டும். புறத்திலேயே நின்றால் அந்த பிரிட்டானியா பிஸ்கட் சாப்பிட்டது போல் எங்களுக்கு கார் வேண்டும், பஸ் வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். அதற்கு அடுத்த நிலை தான் என்ன? அதுக்கு அடுத்த நிலைக்குள் சென்று கேள்வி கேட்டால், நாங்கள் சிறிது சிறிதாக இந்த விருப்பு வெறுப்புகளிலிருந்து வெளியால் வருவோம் என்று சைவ சித்தாந்தம் விரிவாக சொல்லி இருக்கின்றது. அதைத்தான் சத்குரு கிரியா பாபாஜியும் ஒரு வசனத்தில் சொல்லி இருக்கின்றார். ஆகவேதான் முன்பெல்லாம் பல தடவை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், இன்னும் சொல்கின்றோம், இந்த கிரியா யோகம் முழுக்க முழுக்க சைவ சித்தாந்தத்திலிருந்து வந்ததென்று ஜோகி ரமையா அவர்கள் இன் கூற்றுப்படி முழுக்க முழுக்க உண்மை. ஆனால் விளக்கம்தான் சைவ சித்தாந்தத்தில் சிறிய வசனம் கிரியா யோகத்தில். அதையும் ஏன் வைத்திருப்பார் என்று சிறிய நேரம் நான் சிந்தித்தேன். அதையே அங்கு விளக்கமாக தந்திருக்கலாம் தானே, யோகம் பயில்பவர்களுக்கு அது வசதியாக இருந்திருக்கும் தானே என்றும் போது ஒரு சூட்சும விடயம் தென்பட்டது. இந்த சைவ சித்தாந்த விளக்கம் முழுத்தலையுமே கிரியா யோகத்தில் வைத்திருந்தால் தேடுதல் என்பது இல்லாது போயிருக்கும். இந்த தேடுதல் இந்த கிரியா யோகமாக மூலமாக சத்குரு கிரியா பாபாஜியின் அருளால் எங்களுக்கு இந்த உடலில் கிடைத்தது. அந்த தேடுதலை நோக்கி போகும் போதுதான் அந்த ஆழமான கடல் எங்களுக்கு கிடைத்தது, அது சைவ சித்தாந்தம். அந்த கடலுக்குள் தான் போய் இப்போ நீந்த பழகுகின்றோம். அந்த கடலில் தான் நாங்கள் சங்கமிக்க வேண்டும் என்பதை உணர்கின்றோம். ஆகவே அந்த கடலிடம்தான் எல்லாத்துக்குரிய விரிவான பதில்களும் உண்டென்று உணர்கின்றோம். ஆகவே இந்த உதாரணத்தின்படி நாங்கள் பார்க்க போவோமாக இருந்தால், இந்த விரிவான உதாரணத்தின்படி சைவ சித்தாந்தத்தில் இதற்குரிய விளக்கங்கள் முழுக்க முழுக்க இருக்கின்றன. இந்த விளக்கங்கள் யாவும் இறுதியில் என்ன சொல்கின்றதென்றால், எங்கே கொண்டே விடுகின்றது இந்த விருப்பு வெறுப்புக்களை? விருப்பு வெறுப்புகளால் தான் இவையெல்லாம் பற்றெல்லாம் வருகின்றது என்று நாங்கள் பின்னோக்கி போயிருந்தோம். பற்று எதனால் வருகின்றது? விருப்பு வெறுப்பால் வருகின்றது. விருப்பு வெறுப்பு எதனால் வருகின்றது? எங்களுடைய சித்த பதிவுகளால் வருகின்றது. அதற்குரிய உதாரணங்களும் பார்த்திருந்தோம். ஆகவே இறுதியாக நாங்கள் இப்போது நிற்பது சித்தப்பதிவில். இந்த சித்தப்பதிவை என்ன மாதிரி விளக்கணும், மாற்றி அமைக்கணும், என்ன மாதிரி அதிலிருந்து வெளியால் போக வேண்டும் என்பதற்குரிய செயல்முறை பயிற்சி தான் சத்குரு கிரியா பாபாஜியின் கிரியா யோகம். ஆகவே அவர் சொன்ன முறைப்படி நாங்கள் இந்த பயிற்சிகளை செய்து கொண்டு போவோமாக இருந்தால் இந்த அடிப்படை விஷயத்தை நாங்கள் மாற்ற முடியும். அதுதான் இந்த அன்பர் கேட்டதற்குரிய பதில். அவருடைய ஒரு சிறிய வசனத்தை வைத்து இவ்வளவு தூரம் நான் உங்களை அழைத்து சென்றது உங்களுக்கு அந்த ஆரம்ப நிலை உங்களுடைய சித்தத்தில் இன்று பதிய வேண்டும். தவற விட்டிருந்தாலும் இன்று பதிய வேண்டும். ஆகவே இந்த சித்த பதிவுகளை நாங்கள் மாற்றி விடுவோமாக இருந்தால் இனி பின்னால் இருந்து முன்னோக்கி வருவோம். எங்களுடைய விருப்பு வெறுப்புகளை குறைக்கலாம், இல்லாமல் செய்யலாம். அதனால் பற்று இல்லாமல் போகின்றது. பற்றற்ற நிலைக்கு போகின்றோம். பற்றற்ற நிலைக்கு போகும்போது அறியாமையிலிருந்து வெளியால் வருகின்றோம். அறியாமை என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்வது முப்பொருள் உண்மையான ஆணவ மலத்துடன் கட்டுண்ட நிலை. ஆகவே நாங்கள் ஆணவத்திலிருந்து வெளியால் வருகின்றோம், மலப்பரிபாகம் அடைகின்றோம். அதைத் தொடர்ந்து சப்நிதி பாதம் திற்கில் செல்கின்றோம். அதை மீண்டும் வேறு ஒரு முறை பார்த்து கொள்ளுவோம். ஆகவே இதுதான் எங்களுடைய கிரியா யோகத்தின் ஆழ்ந்த யுக்தி. அதற்குரிய விளக்கம் சைவ சித்தாந்தத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு மேலாக இன்னொரு உதாரணத்தையும் பேராசிரியர் சொல்லியிருந்தார். அதையும் உங்களுக்கு கொணர்கின்றேன். அந்த உதாரணம் அப்பர் சுவாமியை மையப்படுத்திய உதாரணம். அப்பர் சுவாமி உழவாரத் தொண்டு செய்யும் போது அவர் செய்த இடத்தில் நிலத்தில் அப்பர் சுவாமி கல்லுகள் பொறுக்கி அந்த உழவாரத் தொண்டு செய்வாராம். அந்த நேரத்தில் இரண்டு மூன்றோ நான்கு மாணிக்க கற்களும் அவருடைய உழவார தொண்டில் அதில் தென்பட்டதாக ஒரு உபமானத்திற்காக அப்பர் சுவாமி இதை கொடுத்திருக்கின்றார். ஆனால் அப்பர் சுவாமி அதையும் தூக்கி கரையில் போட்டுவிட்டு தன்னுடைய உழவார பணியை செய்தார் என்பது அந்த வாசகம். அதற்குரிய காரணம் என்ன? ஏன் அவர் அந்த ரத்தின கற்களை எடுத்து, ரத்தின கற்களே நான் இதை கொடுத்து காசு பெற்றுவிடலாமே, பணம் எடுத்துடலாமே என்று அவருக்கு அந்த சிந்தனை ஓடவில்லை என்றால், அவர் புறத்தில் இல்லை. அவருடைய அந்த வாழ்வில், கடைசி வாழ்வில் அவர் புறத்தில் வாழவில்லை. அவர் எங்கு வாழ்ந்தார்? அகத்தில் வாழ்ந்தார். ஆகவே அவருக்கு சாதாரண கல்லையும் மாணிக்க கல்லையும் பார்த்தால் அவருக்கு அதில் வித்தியாசம் தெரியவில்லை. எல்லாம் அடிப்படை இறைவனது அமைப்பே. இறைவன் தான் எல்லாம் செய்கின்றான். அந்த மாணிக்க கல்லுக்கு ஒளி கொடுத்ததே இறைவன் தான். இந்த சாதாரண கல்லுக்கு ஒளி கொடுக்காததும் இறைவன் தான். ஆகவே எல்லாம் இறைவன் செயல். இதை நன்றாக அவர் அந்த பாடல் மூலம் விளக்கியிருக்கின்றார் என்று அந்த பேராசிரியர் அந்த பாடலையும் பாடி அந்த ஓமானத்தையும் சொன்னார். இது ஆகவும் மேலாக நாங்கள் நினைக்க வேண்டிய ஒரு விடயம். அந்த நிலைக்கு நாங்கள் இப்போது இல்லை, போகவும் தேவையில்லை. ஆனால் அதுதான் இறுதி நிலை. எல்லா படைப்பும் இந்த உலகத்தில் இறைவனுக்குரியது. எல்லா பொருட்களும் எல்லா மாயையினால் ஆக்கப்பட்ட இந்த உடல் உலகம் உலகப் பொருட்கள் முழுக்க முழுக்க பரம்பொருளுக்குரியது. அதை மறந்து யான் எனது என்னுடைய பொருள் என்று இன்னும் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே எதிலிருந்து நாங்கள் சிறிது சிறிதாக வெளிப்பட வேண்டும். அதற்கு எங்களுடைய சத்குரு கிரியா பாபாஜியின் கிரியா யோகா பயிற்சியும் பரம்பொருளின் ஆசியும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து உங்களை கேள்வி பதில்களுக்கு பாபாஜியுடன் சேர்ந்து விடை காணுவதற்கு அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமா. இறைவனையா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவனையா, உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் பாபாஜியின் தெய்வ குரலில் கேட்கப்பட்ட கேள்வி பதிலுக்கு மிகவும் சிறந்த விளக்கம் தரப்பட்டது. மிகவும் சிறப்பாக இருந்தது. அதாவது அறியாமையிலிருந்து வெளியே வருவது பற்றியும் அறியாமையிலிருந்து வெளியே வருவது பற்றி பாபாஜி கூறிய கருத்துக்களும் சைவ சித்தாந்தத்தில் கூறப்பட்ட பதிபது பாசங்கள் கூறிய கருத்துக்களும் அத்தோடு அறியாமை துன்பத்தை தருவது பற்றியும் பற்றுக்கள் விருப்பு வெறுப்புகள் மூலம் வழிவது பற்றியும் விருப்பு வெறுப்புகள் அவர்களின் மனநிலையை சார்ந்தது அவரது விருப்பு வெறுப்புகள் பொருள் சார்ந்தது அல்ல என்பது பற்றியும் சிறந்த விளக்கம் தரப்பட்டது. விருப்பு வெறுப்புகள் பதிவுகள் சித்தத்தில் இருக்கும். எனவே பதிவுகள் சிறிது சிறிதாக பதிவுகள் சிறிது சிறிதாக சித்தத்திலிருந்து அகற்ற வேண்டியத்தின் முக்கியத்துவம் பற்றியும் புறத்தில் இல்லாமல் அகத்தே செல்ல வேண்டும் என்பது பற்றியும் சித்த படிவுகளை மாற்ற கிரியா பாபாஜி கிரியா பயிற்சிகளை முறையாக செய்வோம் என்றால் அது மிகையாகாது. இறுதியாக அப்பர் சுவாமிகள் உளவார தொண்டு செய்யும் போது மாணிக்க கற்களை தூக்கி போட்டுவிட்டு செய்தார் என்பதும் காரணம் அவர் புறத்தே இல்லாமல் அகத்தே நின்று செய்தார் என்பது தெளிவு. எனவே இந்த சத்சங்கத்தின் மூலம் நாங்களும் தெளிவு நிலையில் எல்லா கிரியாசாரர்களும் வர வேண்டும் என கேட்டுக்கொண்டு சாதனைகளை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நம. நன்றி ரமணய்யா, மிகவும் சுருக்கமாக அதன் கருத்துக்களை மீண்டும் வலியுறுத்தினீர்கள். இப்போது கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய இன்றைய சத்சங்க கருத்துக்களை மக்களுக்கு கொடுங்கள்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நம,
ஓம் சிவாய நம.
நல்ல ஒரு மாணாக்கள் கேட்ட கேள்விக்கு நல்ல அருமையான ஒரு ஓமானம் பாபாஜியினுடைய திருவருளாலும் குருவருளாலையும் இன்னைக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். சைவ சித்தாந்தத்தின் அடிப்படையில அந்த பதிலுக்கு கிடைக்கக்குள்ள நமக்கு ஒரு ஆழ்ந்த ஒரு சிந்தனையை உருவாக்குது. இந்த வகையில ஒரு சிறப்பான ஒரு சத்சங்கம். இந்த அறியாமையிலிருந்து நம்ம எப்படி விடுபடுறது, எப்படி நம்ம அறியாமைக்குள்ள சிக்கி கொண்டு இருக்கிறோம், என்ற ஒரு கருத்தை நல்ல ஆழமாக சைவ சித்தாந்த கருத்தப்படி சொல்லி பாபாஜியும் அதுக்கு நமக்கு உறுதுணையா இருந்து உணக்கிருக்காரு. அதே மாதிரி சித்தத்துல நமக்கு பதிஞ்ச விஷயம்தான் நமக்கு அப்பப்ப வெளிப்படுது என்ற ஒரு விஷயத்தையும் சைவ சித்தாந்தத்துல சொல்லப்பட்டபடி பாபாஜி நமக்கு அவர் மூலியமா உணர்த்தப்பட்டிருக்கார். அது ரொம்ப ஒரு சிறப்பான காரியம். இத வந்து அப்பர் சாமி வந்து ரொம்ப சிறப்பாக வந்து திருப்புகழூர்ல பாடுறார். அங்கதான் அவருக்கு இந்த நிகழ்வு நடந்தது. உழவாரப்படி திருப்புகழூர், அதாவது திருவாரூருக்கு முன்னாடி திருப்புகழூர்னு ஒரு ஆலயத்துல, அந்த ஆலயத்துல அவரு உழவாரப்படி செய்யக்குள்ள அவரு வந்து சித்தத்துல சித்தத்தை விட்டு அதை வெளியாக்கிட்டார் எல்லாத்தையும். அப்ப வந்து சிவசிந்தனை மட்டுமே இருக்கு, புறசிந்தனையே கிடையாது. அக சிந்தனையில சிவசிந்தனையே இருந்தோம்னா கல்லும் அந்த மாணிக்கமும் அவருக்கு ஒன்னாவே தெரிஞ்சது. நமக்கும் தெரியும், அந்த நிலைக்கு போனா நமக்கும் தெரியும். நமக்கு தெரியாதுன்றத ஒதுங்கிட்டா நம்ம அந்த காரியத்தை வெற்றி அடைய முடியாது. அதனால நேற்று இருந்த சித்தத்துல பதிஞ்சிருந்தாலும் இனிமே சித்தத்துல நல்ல விஷயங்களை போட்டு பழைய தூடுகளை பழைய குப்பைகளை வெளியாகிட்டு நம்ம சாதனா மூலியமாகவும் இந்த மாதிரி சத்சங்கம் மூலியமாகவும் நல்ல செயல்கள் மூலியமாகவும் நல்ல கேட்டல் மூலியமாகவும் நல்லா அறிவு சார்ந்த விஷயங்களை செய்யணும் தொண்டு செய்யறது மூலியமாகவும் நம்ம அந்த சித்தத்தை சரிப்படுத்தலாம் என்றத சைவ சித்தாந்தம் ஆணித்தரமா அடித்தளமா சத்தியமா அவங்க சொல்லியிருக்காங்க. இத பாபாஜி சொல்லியிருக்காரு. அதுல நம்ம சிறுதளவா எடுத்து பயன்பெற்று வெற்றி அடைவோம் என்றது என்னுடைய நோக்கம். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.
ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. நன்றி கார்த்தியன் ஐயா. அந்த அப்பர் சுவாமியின் அப்பர் சுவாமிகளின் அந்த பாட்டு விளக்கத்து எங்கே நடந்தது எப்படி நடந்தது என்று மேலதிக விளக்கம் கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி. அது பாபாஜியின் அருள், பாபாஜி கொடுத்திருக்கின்றார் உங்கள் மூலம். இதுதான் சத்சங்கத்தின் மகிமை என்று சொல்லி இப்போது கேள்வி பதில்களுக்கு மற்றவர்களுடன் சேர்ந்து பதில்களுக்கு விடை காண்பதற்கு பாபாஜியின் அருளுடன் உங்களை கூட்டிச் செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.